நெய்தல் நிலையும் கார்ப்பரேட் வளையும். முனைவர் ஆ. பகத்சிங். சுனாமி பேரலையின் பாதிப்புகள் பொது சமூகத்தின் கவனத்தை மீனவர்கள் மீது திருப்பியது. மீட்பு நிவாரணப் பணிகள் நடைபெற்ற விதமே அரசிற்கும் பொது சமூகத்திற்கும் மீனவர் குறித்த புரிதல் இல்லாததை வெளிப்படுத்தியது. அதன் காரணமாக சுனாமியில் உறவுகளை உடைமைகளை இழந்த மீனவர்களை மீட்டு இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதில் அரசு தோல்வியடைந்தது. வளர்ச்சியின் பெயரால் வரும் நெருக்கடிகள். சுனாமியின் பெயரால் கடற்கரையை நோக்கி நிவாரண நிதியாக குவிந்த கோடிக்கணக்கான ரூபாய்கள் மீனவ கிராமங்களில் கட்டமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை கொண்டு வந்தன. மற்றபடி புதிய என்ஜிஓக்களின் பிறப்பும் இருந்த என்ஜிஓக்களின் சீரழிவும் அதன் மூலம் கொழுத்த புதிய பணக்காரர்களும் மட்டுமே சுனாமி மீட்பு பணியினால் கிடைத்த பலன்கள். சுனாமிக்கு பிந்தைய 13 ஆண்டுகளில் அதன் பாதிப்புகளில் இருந்து மீளாத மீனவர்கள் மீது மேலும் பல பாதிப்புகள் ஏவப்பட்டுள்ளன. அவை பெரும்பாலும் இயற்கையானவை அல்ல, வளர்ச்சியின் பெயரால் ஆளும் வர்க்கம் தொடுக்கும் செயற்கையான பாதிப்புகள். இயற்கையின் சீற்றங்களுக்கு தன்னை தகவமைத்து கொண்ட மீனவர்களுக்கு இப்போது தவிர்க்க முடியாத பிரச்சனையாக இருப்பது வளர்ச்சியின் பெயரால் வரும் நெருக்கடிகள்தான். தமிழகத்தின் 1076 கிலோமீட்டர் கடற்கரை பரவியுள்ள 13 மாவட்டங்களிலும் ஏதேனும் ஒரு வகையில் வளர்ச்சியின் பெயரால் கடற்கரை நிலம் வணிகமயமாக்கப்பட்டு விரைவில் முற்றிலுமாக மீனவர்களிடமிருந்து அந்நியப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுனாமிக்கு முன்பே கடற்கரை பகுதிகளில் பல வளர்ச்சி திட்டங்கள் அமலில் இருந்தாலும் சுனாமிக்கு பிந்தைய காலகட்டத்தில் கடற்கரை மண்டலம் அசுர தாக்குதலை சந்தித்து வருகிறது. இதற்காக மீனவர்களை கடற்கரையில் இருந்து கடல் தொழிலில் இருந்து அந்நியப்படுத்தும் முயற்சிகள் கடந்த சில 10 ஆண்டுகளாக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தின் தென்கோடி குமரி மாவட்டத்தின் நீரோடியில் துவங்கி வடக்கே திருவள்ளூர் மாவட்டத்தின் பழவேற்காடு வரை மாவட்டத்திற்கு மாவட்டம் பிரச்சினைகள் வேறுபட்டாலும் மீனவர்களை கடற்கரையில் இருந்து அந்நியப்படுத்துவதே அடிப்படை நோக்கமாக உள்ளது. இணையம், கூடங்குளம், ஸ்டெர்லைட், அனல்மின் நிலையங்கள், கனிமவளச் சுரண்டல்கள், இறால் பண்ணைகள், தொழிற்சாலைகள், கடற்கரை நிலம் ஆக்கிரமிப்பு என மீனவர்களின் வாழ்வியல் காவு கொடுக்கப்பட்டு வருகிறது. கடற்கரை என்பதை மக்களின் வாழ்வாதார பகுதியாக பார்ப்பதற்கு பதிலாக பொருளாதார மண்டலமாகவே அணுகும் தன்மை அரசிற்கு 1980களிலேயே தொடங்கிவிட்டது. எம்ஜிஆர் ஆட்சியிலேயே சென்னை மெரினாவை அழகுபடுத்தும் முயற்சிகள் என்ற பெயரில் அரசின் அடாவடித்தனங்களும் அதற்கு மீனவர்கள் எதிர்ப்பும் அதையொட்டி நடந்த காவல்துறையின் வன்முறை அத்துமீறலில் 9 மீனவர்கள் கொல்லப்பட்டனர். இதுவே தமிழகத்தில் கடற்கரை வணிகமயமாக்கலுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட முதல் களப்பலி எனலாம். அதன் பிறகும் ஆங்காங்கே தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் மீனவர்களிடமிருந்து கடற்கரை நிலம் பறிக்கப்பட்டு வருகிறது. சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களை மீட்பதற்காக கடற்கரைக்கு வந்த அரசு சுனாமி எனும் பேரழிவையே மீனவர்களை கடற்கரையை விட்டு துரத்த பெரிய ஆயுதமாக பயன்படுத்த நினைத்தது. கடற்கரையிலிருந்து 500 மீட்டருக்குள் மீனவ கிராமங்கள் இருப்பது ஆபத்து என்று ஓலமிட்டது. கடற்கரையிலிருந்து விலகிச் செல்வது தங்கள் வாழ்வியலுக்கு பேராபத்து என்று உணர்ந்த மீனவர்கள் விலகிச் செல்ல மறுத்தனர். அரசு மாற்று வீடுகளை வலுக்கட்டாயமாக கடற்கரையிலிருந்து 7 கிலோமீட்டர்கள் தள்ளித்தான் கட்டித்தந்தது. புதிய பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மீனவர்கள் இன்றும் வாழ்வாதாரத்திற்காக அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றனர். கடற்கரையில் குடியிருப்புகள் இருப்பது ஆபத்தாக தெரிந்த அரசாங்கத்திற்கு அனல்மின் நிலையங்கள், இரசாயன தொழிற்சாலை, சொகுசு பங்களாக்கள், கேளிக்கை விடுதிகள் அமைவது பிரச்சனையாக தெரிவதில்லை என்பது வேடிக்கையானது. கடற்கரையில் தொழில்மயம். தமிழகத்தின் 13 கடற்கரை மாவட்டங்களில் தொழில்மய முயற்சிகளால் பெரிதும் சீரழிக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னை, திருவள்ளூர், கடலூர் முதன்மை இடம் வகிக்கின்றன. இம்மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களே இனி தமிழகத்தின் மீதமுள்ள பகுதிகளில் நடக்கப் போகிறது. திருவள்ளூர், வடசென்னை. சென்னையில் மெரினாவிற்கு அடுத்தபடியாக மிக நீண்ட கடற்கரையை கொண்டதாக வடசென்னையின் எண்ணூர், திருவள்ளூர் மாவட்டத்தின் காட்டுப்பள்ளி, பழவேற்காடு பகுதிகள் இருந்தன. இயற்கையாக இருந்த கடற்கரை தற்போது முற்றிலுமாக கடல் அரிப்பால் காணாமல் போய்விட்டது. இதற்கு இப்பகுதியில் ஏற்படுத்தப்பட்ட தொழில்மயமாக்கல் முயற்சிகளே காரணம். எண்ணூர் துறைமுக கட்டுமான பணிகள் 1999ஆம் ஆண்டு தொடங்கிய உடனேயே திருவொற்றியூர் முதல் எண்ணூர் பழவேற்காடு வரை கரையெங்கும் மணல் அரிப்பு ஏற்பட்டது. இதனால் மீனவர்களின் குடியிருப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு கடற்கரையில் இருந்து கடலுக்குள் நேரடியாக மீன்பிடிக்கச் செல்ல முடியாமலும் படகு வலை போன்றவற்றை உலர்த்த முடியாமலும் மீனவர்கள் சிரமப்படுகின்றனர். திருவொற்றியூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 50 ஆண்டுகளாக கனரக வாகனம், பெட்ரோலியம், ரசாயன தொழில் தொடர்புடைய 20க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்களும் 50க்கும் மேற்பட்ட சிறிய நிறுவனங்களும் செயல்பட்டு வருகின்றன. எண்ணூரில் அரசு முதலீட்டில் 1970களில் உருவாக்கப்பட்ட எண்ணூர் அனல் மின் நிலையத்தை தொடர்ந்து வடசென்னை அனல் மின் நிலையமும் பிறகு வள்ளூர் அனல் மின் நிலையங்களும் கடந்த 10 ஆண்டுகளாக அசுரகதியில் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேற்குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் அனைத்து கழிவுகளும் கொட்டப்படும் இடமாக இருப்பது கொசஸ்தலை ஆறும் அது வந்து சேரும் அண்மை கடலும் தான். இதனால் இப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக மோசமான நிலையை தாண்டிவிட்டது. இன்றும் எண்ணூரில் கடலில் கலக்கும் கொசஸ்தலை ஆறானது எண்ணெய் கழிவுகளோடு சேர்ந்து கருப்பு நிறத்தில்தான் கடலில் கலக்கிறது. அனல் மின் நிலையத்திற்காக உள்ளெடுக்கப்படும் நீரானது அனல் மின் நிலைய உலை கலனை குளுமைப்படுத்திய பிறகு மீண்டும் ஆற்றில் விடப்படுகிறது. ஆற்றில் கலக்கும் கொதி நீர் அப்பகுதியின் உயிர் சூழலை முழுவதுமாக அழித்துள்ளது. மீன் உற்பத்தி வெகுவாக குறைந்துள்ளது. சுமார் 20 வருடங்களுக்கு முன்பு வடசென்னை அனல் மின் நிலையம் செயல்படத் தொடங்கிய போது உலைக்கலனிலிருந்து சூடான கழிவு நீர் வெளியேறியதும் எண்ணூர் முதல் பழவேற்காடு வரை 1000 கிலோ மீன்கள் இறந்து மிதந்தன. இருங்கெழுத்தி, சாலை உள்ளிட்ட மீன்கள் பலவும் இறந்து மிதந்ததைக் கண்டு மீனவர்கள் அதிர்ந்தனர். எண்ணூருக்கு அடுத்த அத்திப்பட்டு காட்டுப்பள்ளி பகுதிகளில் அனல் மின் நிலையம், எல்என்டி, பிற தொழிற்சாலைகள் கட்டத் துவங்கியதிலிருந்து ஆற்றின் நீரோட்டத்தை அடைப்பது என்பதை இந்நிறுவனங்கள் மிக இயல்பாக செய்து வருகின்றன. பொதுவாக முகத்வார பகுதியில் கடல் நீரானது 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை ஏறி இறங்கும். இதனை மீனவர்கள் வெள்ளம் வத்தம் என்பார்கள். முகத்வார பகுதியில் நடைபெறும் இந்த வெள்ளம் வத்தம்தான் ஆற்றின் வளத்தையும் மீன் இன வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறது. நாள் முழுவதும் அனல் மின் நிலையத்திற்கு நீர் தேவைப்படுவதால் வத்தம் ஏற்படும் நேரத்திலும் கடலிலிருந்து ஆற்று நீர் ஏற்றுவதற்காக தொடர்ந்து பள்ளம் தோண்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஆற்றின் நடுவே ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுமானங்கள் ஆற்றின் இயற்கையான வெள்ள ஓட்டத்தை தடை செய்கின்றன. வடசென்னை அனல் மின் நிலையத்தால் துவக்கி வைக்கப்பட்ட கொற்றலை ஆற்றின் சூழலியல் படுகொலை அடுத்த கட்ட வளர்ச்சியாக குருவிமேடு, வள்ளூர் என புதிய யூனிட்களின் விரிவாக்கத்தின் மூலம் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. மேலும் எல்என்டி கப்பல் முனையம், எண்ணூர் துறைமுகம், 10க்கும் மேற்பட்ட எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல் நிலையங்கள், சிமெண்ட் ஆலை என கொற்றலை தினம் தினம் அழிக்கப்பட்டு வருகிறது. ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியை அரசு நிறுவனமான வடசென்னை அனல் மின் நிலையமே ஆக்கிரமிப்பு செய்து சாம்பல் கழிவுகளை கொட்டும் இடமாக மாற்றியது. அவர்களைத் தொடர்ந்து அதைச் சுற்றியுள்ள பிற நிறுவனங்களும் நில ஆக்கிரமிப்பில் ஈடுபடுகின்றனர். ஆக்கிரமிப்பு விதிமீறல்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு துறைகள் வேடிக்கை பார்க்கின்றன. ஆக்கிரமிப்பிற்கு சாதகமாக அப்பகுதியின் வரைபடத்தையே மாற்றியமைக்கிறது மாவட்ட நிர்வாகம். எண்ணூர் ஆற்றின் மாசு நிலை குறித்து பல்வேறு ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. பெரும்பாலான ஆய்வுகள் ஆற்றின் நீர், மண் மற்றும் மீன்களின் மாதிரிகளை எடுத்து அதில் படிந்துள்ள அமிலம், இரசாயனம், உலோகத்தின் அளவு குறித்து ஆய்வுகளை மேற்கொள்கின்றன. இந்த ஆய்வுகளின் மூலம் மீனில் துத்தநாகம், காரியம் உள்ளிட்ட உலோகங்களின் அளவு கூடுதலாக உள்ளதாகவும் ஆற்று நீர் மற்றும் மணலில் எண்ணெய், ஹைட்ரோகார்பன் உள்ளிட்ட இரசாயனங்களின் அளவு கூடுதலாக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அரசின் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாசு அளவை மறுக்கவில்லை என்றாலும் இந்த மாசு அளவு மனிதனை பாதிக்காது என்று பசப்பலாக தெரிவித்துள்ளன. அளவுக்கு அதிகமான மாசு காரணமாக இப்பகுதிகளில் பிடிக்கப்படும் மீன்கள் உணவுக்கு தகுதியற்றதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நிலத்தடி நீரில் ஃப்ளோரைட், காற்றில் கரியமிலம், ஆற்று நீர் முழுக்க சாம்பல் இரசாயன கழிவுகள் என பாதிப்புகள் ஏராளம். கொசஸ்தல யாரும் கழிமுகமும் உயிர் உற்பத்திக்கு தகுதியற்றதாக மாறிவிட்டன. மீன், இறால், நண்டு வகைகளின் உற்பத்தி அதிகம் இருந்தது. இக்கழிவுகள் ஆற்றின் வழியே கடலில் கலந்து அண்மைக்கடல் பகுதியை மாசுமிக்கதாக மாற்றியுள்ளது. இதனால் கடல் சார்ந்த மீன்பிடித்தலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இப்பகுதியின் பன்முக உயிர் சூழலே பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதை சார்ந்து வாழும் மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. கடலூர், நாகப்பட்டினம். கடலூர் மாவட்டம் மிக வேகமாக தொழில்மயமாக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடற்கரை மண்டலத்தில் அதிக தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சிப்காட் தொழிற்பேட்டையை தொடர்ந்து பல்வேறு தொழிற்சாலைகள் மாவட்டம் முழுக்க உருவாக்கப்பட்டு வருகின்றன. கடலூர் டவுனிலிருந்து பரங்கிப்பேட்டை வரை 30 கிலோமீட்டர் தொலைவில் சுமார் 8000 ஏக்கர் நிலம் எண்ணெய் சுத்திகரிப்பு, அனல் மின் நிலையம், சாய தொழிற்சாலை என பல்வேறு நிறுவனங்களுக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கடலூரில் சிப்காட் நிறுவனங்கள், நாகார்ஜுனா சுத்திகரிப்பு நிலையம், அனல் மின் நிலையங்கள், சைமா பூங்கா போன்றவை தொடர்ச்சியாக உள்ளன. அனல் மின் நிலையத்தில் 50,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவிக்கிறது. மேலும் 13,040 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க அனல் மின் நிலையங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், பரங்கிப்பேட்டை ஒன்றியத்திலுள்ள IL&FS, SRM எனர்ஜி லிமிடெட், சிங்காடியா பவர் லிமிடெட், செட்டிநாடு பவர் கார்ப்பரேஷன் தரங்கம்பாடி, NSL பவர் லிமிடெட் சீர்காழி வட்டம் என கடலூர், நாகை ஆகிய 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 70 கிலோமீட்டர் தொலைவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இத்தொழிற்சாலைகளில் இருந்து உருவாகும் சாம்பல் கழிவுகளும் நச்சு புகையும் அப்பகுதியில்தான் கலக்கின்றன என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதை தவிர்த்து சிப்காட் தொழிற்சாலைகளின் உற்பத்தி கழிவுகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இதனால் ஏற்படும் சூழலியல் பாதிப்புகளால் அப்பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் ஏராளம். குறிப்பாக மீனவர்கள் வாழ்வாதாரமே நெருக்கடிக்கு உள்ளாகிறது. தரங்கம்பாடியில் செட்டிநாடு மின்திட்டம் தனது படகுத்துறையை காரணம் காட்டி மீனவ மக்களை அப்பகுதிக்குள் அனுமதிக்க மறுத்துவிட்டது. இதன் விளைவாக கடலுக்கு செல்ல மீனவ மக்கள் 5 கிலோமீட்டர் சுற்றி மாற்று வழியில் செல்ல வேண்டியுள்ளது. புதுக்குப்பத்தில் ILFS அனல் மின் நிலையம் அவர்கள் ஊருக்கு நேராக இருந்த மீன்பிடி தளத்தையும் படகுகளை நிறுத்தும் இடத்தையும் ஊர் மக்களிடமிருந்து அபகரித்துள்ளது. தரங்கம்பாடி அருகில் உள்ள பிள்ளை பெருமாள் பேட்டை அனல் மின் நிலையத்தில் கொதிநீரை சேமித்து குளிர வைக்கும் கலன்கள் முறையாக வேலை செய்யாமல் கடலில் அப்படியே கலக்கப்படுகிறது. அதனால் அண்மை கடலில் மீன் கிடைப்பதே இல்லை. இதனால் சிறிய முதலீட்டில் கட்டுமரத்தில் சென்று மீன் பிடிப்பவர்கள் தொழில் இழந்து பெரிய முதலீட்டில் இயங்கும் இயந்திர படகுகளில் கூலிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. படகுத்துறையையும் நிலத்தையும் மீனவர்களிடமிருந்து அபகரித்தது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலும் கடுமையாக சீரழிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு வாரியம் தேசிய அளவில் நடத்திய ஆய்வில் இந்தியாவிலேயே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் பட்டியலில் கடலூர் மாவட்டம் 16வது இடத்தில் உள்ளது. புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய 22 வகையான கரியமில வாயுக்களால் சிப்காட் தொழிற்பேட்டையை ஒட்டிய பகுதிகளில் வாழும் மக்கள் துயருக்கு ஆளாவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மத்திய அரசின் நீரி அமைப்பே கடலூரில் சிப்காட் சுற்றியுள்ள பகுதிகளில் மாசடைந்துள்ளதாகவும் இங்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. மீன்பிடி, விவசாயம் சார்ந்து வாழ்ந்து வந்த உள்ளூர் மக்கள் வாழ்வாதாரம் இழந்து மாற்று வழி இல்லாமல் பரிதவிக்கிறார்கள். இவர்களின் வாழ்வாதாரத்தை காவு வாங்கிய தொழிற்சாலையில் இவர்களுக்கு வேலை தரப்படுவதும் இல்லை. திறனற்றவர்களாக, அதாவது அன்ஸ்கில்டு என கருதப்பட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு முறையாக தொழிற்கல்வி பயிற்சி அளித்து வேலை அளிப்பதற்கான முயற்சிகளை அரசு எடுப்பதில்லை. மத்திய அரசால் 2012 திட்டமிடப்பட்ட பெட்ரோ கெமிக்கல் முதலீட்டு மண்டலம், பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன், கடலூர் நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அமலாக உள்ளது. கடலூர் நாகை மாவட்டத்தின் 45 கிராமங்களுக்கு உட்பட்ட 22,928 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த மட்டும் 16,725 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது மாநில அரசு. இத்திட்டம் மட்டும் அமல்படுத்தப்பட்டால் இத்தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் டெல்டா பகுதியில் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படும். இவ்வளவு தொழிற்சாலைகள் வரும்போது அதனை ஏற்றுமதி செய்ய பல துறைமுகங்கள் இந்த கடற்கரைக்கு வரவுள்ளன. இத்திட்டம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட சாகர்மாலா திட்டத்துடன் இணைக்கப்படுவதால் பல துறைமுகங்கள் இப்பகுதியில் வருவது உறுதி. இதனால் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் கடலரிப்பு ஏற்பட்டு மீனவர் வாழ்வாதாரம் பாதிக்கும். கழிவுநீர் வெளியேற்றம், ஏற்றுமதி இறக்குமதி என துறைமுகம் சார்ந்த கடற்கரை நிலப்பரப்பு முழுமையாக பயன்படுத்தப்படும். எனவே இப்பகுதிகளில் இருந்து மீனவர்கள் வெளியேற்றப்படுவது உறுதி. மேலும் கழிவுகளால் கடல்வாழ் உயிரினங்கள், சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த அலையாத்தி காடுகள் பாதிக்கப்படும். சிப்காட் தொழில்மயத்தால் பரவனாறு மற்றும் உப்பநாற்றில் ஏற்பட்ட பாதிப்புகளைப் போலவே இந்த தொழில்மயத்தால் மாவட்டம் முழுக்க நிகழப்போகிறது. இப்பகுதிக்கு முன்பு வந்த நிறுவனங்களுக்கு நிலம் கையகப்படுத்திய போது விவசாயிகளை விட இடைத்தரகர்களே அதிக லாபமடைந்தார்கள். நேர்மையற்ற முறையில் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்டன. சிறிய அளவில் நிலம் வைத்திருந்த ஏழை விவசாயிகள் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் மிரட்டி விரட்டப்பட்டனர். நிலத்தை இழக்கும் விவசாயிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நிவாரண நிதி உள்ளது. ஆனால் கடற்கரையில் எடுக்கப்படும் நிலத்தால் மீனவர்களுக்கு எவ்வித நஷ்டஈடும் கொடுக்கப் போவதில்லை. காரணம், கடற்கரை அனைத்தும் கடல்சார் புறம்போக்கு நிலமாக உள்ளது. எனவே அரசு நிலத்திற்கு நஷ்டஈடும் மக்களுக்கு வழங்க வேண்டியதில்லை. ஆனால் மீனவர்கள் பாரம்பரியமாக தங்கள் வலையை காயப்போடவும் மீன் உலர்த்தவும் பயன்படுத்தி வந்த பொது நிலத்தை இழப்பார்கள். பிற மாவட்டங்களில் கன்னியாகுமரியில் இணையம், திருநெல்வேலியில் கூடங்குளம், தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் என கடற்கரை மாவட்டம் எங்கும் மீனவர்களின் வாழ்வாதாரம் தொழில்மயத்தால் நெருக்கடியில்தான் உள்ளது. இணையம் துறைமுகத்திற்கு எதிராக குமரி மாவட்ட மீனவர்கள் மட்டுமல்லாது விவசாயிகள், பொதுமக்கள் இணைந்து போராடி வருகின்றனர். இத்துறைமுகம் அமைக்கப்படுவதால் 20,000 மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். குமரி கடலின் இயற்கை சூழல் துறைமுகத்திற்கு உகந்ததும் இல்லை. அப்பகுதியில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் விழிஞ்சம் துறைமுகம் இருக்க இன்னொரு துறைமுகம் எதற்கு என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மேலும் இணையம் துறைமுகம் அமைக்கப்பட்டாலும் அங்கிருந்து பொருட்களை பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல போதிய சாலை வசதியும் இல்லை. ஆனால் மத்திய அரசு இணையம் துறைமுகத்தை அமல்படுத்த மிகவும் முனைப்பு காட்டுகிறது. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபத்திற்காக உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் காவு கொடுக்கப்படுகிறது. ஓகி புயலின் மீட்பு பணியில் பாரபட்சம் காட்டியதில் கூட புயலை காண்பித்து மக்களை கடற்கரையிலிருந்து வெளியேற்றும் உள்நோக்கம் மத்திய அரசிற்கு உள்ளதாக மக்கள் கருதினார்கள். கூடங்குளத்தில் அணு உலைக்கு எதிராக சில ஆண்டுகள் முன் நடைபெற்ற எழுச்சிகரமான மக்கள் போராட்டமும் தற்போது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டமும் அதை ஒடுக்கும் அரசின் பயங்கரவாதமும் அனைவரும் அறிந்ததே. சாகர்மாலா. மத்திய அரசு 2015 சாகர்மாலா திட்டத்தை அறிவித்தது. இத்திட்டத்தின் மூலம் சர்வதேச தரத்தில் துறைமுகம் அமைத்து உலக மூலதனத்தை ஈர்த்து நாட்டின் வர்த்தகத்தை உயர்த்துவது நோக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இந்த திட்டத்திற்கு ₹70,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குஜராத் முதல் மேற்கு வங்கம் வரை அனைத்து கடற்கரை மாவட்டங்களில் உள்ள துறைமுகங்களும் இணைக்கப்பட்டு இத்திட்டப்படி மொத்தம் 12 பெரிய துறைமுகங்களும் 200 சிறிய துறைமுகங்களும் இருக்கும். துறைமுகங்களின் மேம்பாடு தவிர துறைமுகங்களுடன் ரயில் பாதை இணைப்பு, விமான போக்குவரத்து, நீர்வழி இணைப்பு போன்றவை உருவாக்கப்படும். இத்திட்டத்தால் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் செய்து வரும் மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கடற்கரையில் இருந்து முழுவதுமாக மீனவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். இந்தியாவில் உள்ள மீனவர் அமைப்புகள் அனைத்தும் சாகர்மாலா திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளன. தொழில் மயத்திற்காக நடைபெறும் முறைகேடுகள். கடற்கரை மண்டலத்தில் நிலம் கையகப்படுத்துதல் என்பது கடந்த சுனாமிக்கு பிந்தைய காலகட்டத்தில் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதற்காக கடற்கரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் மீறப்படுவதோடு நீர்த்து போகவும் மாற்றியமைக்கப்பட்டும் வருகின்றன. கடற்கரை ஒழுங்குமுறை அறிவிப்பானை 1991 என்பது மேலாண்மை வாரியமாக மாற்றப்பட்டது. ஒப்பீட்டளவில் CRZ 1991 கடற்கரை மீது மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்டியது. கடற்கரை வணிகமயமாக்கலை கட்டுப்படுத்தியது. சூழலியல் ரீதியாக முக்கிய பகுதிகளை பாதுகாக்கும் அம்சங்களை கொண்டிருந்தது. கடற்கரை மண்டல அறிவிப்பாணையின் விதிமுறைகளை தளர்த்தி அரசும் அதன் பிறகு அமைப்புகளும் இந்த கடற்கரையை ஆக்கிரமிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சட்டரீதியான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றன. கடந்த காங்கிரஸ் அரசு வெளியிட்ட கடற்கரை மண்டல அறிவிப்பாணை 2011 பல அம்சங்கள் கடற்கரை வணிகமயமாதலுக்கு ஏதுவாக திருத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் மீனவர்களுக்கு பாதுகாப்பான சில அம்சங்களும் மீனவர் அமைப்புகளின் தலையீட்டால் சேர்க்கப்பட்டன. அதில் முக்கியமானது கடற்கரை மண்டல வரைபடங்கள் தயாரித்து மக்கள் பங்கேற்போடு கருத்துக்களை கேட்டு இறுதிப்படுத்தப்பட வேண்டும். இப்படி மக்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட வாய்ப்புகளை அபகரிக்க பார்க்கிறது அரசு. தமிழக அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடற்கரை மண்டல அறிவிப்பாணையின் அடிப்படையில் நகல் வரைபடத்தை சமீபத்தில் அதன் இணையதளத்தில் ஆங்கில மொழியில் வெளியிட்டுள்ளது. இவ்வரைபடங்கள் முழுமையற்றதாக உள்ளன. மிக முக்கியமாக உயர் அலைக்கோடு, தாழ்வு அலைக்கோடு, அபாயக்கோடு, மீனவ கிராமங்களுக்கான இடம் என எதுவும் முறையாக இடம்பெறவில்லை. சதுப்பு நிலங்கள், களிமுகம், மணல் திட்டுக்கள் என சூழலியல் ரீதியாக முக்கியமான பகுதிகள் யாவும் பாதுகாக்கப்பட்ட இடங்களாக முழுமையாக வரையறுக்கப்படவில்லை. கடற்கரை நிலப்பரப்பை வணிகமயமாக்குதலுக்கான இடமாக மாற்றும் வேலையை இந்த நகல் வரைபடம் செய்கிறது. மாவட்டந்தோறும் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் போராடி வருகிறார்கள். இப்படி சட்டரீதியான விதிமுறைகளை நீர்த்து போக செய்யும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. மறுபுறம் உள்ளூர் நிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்க உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள், சமுதாய அமைப்புகள், தலைவர்கள் என அனைவரும் இடைத்தரகர்களாக மாறி இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சேவை புரிகிறார்கள். கடற்கரையில் உள்ள மீனவர்களோ சிறு விவசாய மக்களோ தங்கள் நிலங்களை கையளிக்க விரும்பாத நிலையில் இந்த தரகர்களே இடையில் நல்லெண்ண தூதுவர்களாக நின்று மக்களை கார்ப்பரேட்டுகளின் சார்பாக இணங்க வைக்கிறார்கள். இந்த நிறுவனங்களுக்கு தேவையான சிவில் சப்ளை, தொழிலாளர்களை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்குதல் என ஒரு புதிய இடை வர்க்கமாக இவர்களை உருவாக்குகிறது. அதேபோல தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்தும் போது மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கை முறையாக செயல்படுத்தப்பட்டால் இவ்வளவு அசுரத்தனமான தொழிற்சாலைகளை இவ்வளவு குறுகிய கால இடைவெளியில் கட்டியிருக்க முடியாது. எனவே அவ்வறிக்கை பெயரளவில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. யாருக்கான வளர்ச்சி? சுனாமிக்கு பிந்தைய 14 ஆண்டுகள் முழுமையும் கடற்கரை மண்டலம் எங்கும் தொடர் போராட்ட நிகழ்வாக உள்ளது. குறிப்பாக கூடங்குளம் அணு உலை, தூத்துக்குடி ஸ்டெர்லைட், எண்ணூர் கொசஸ்தலை பாதுகாப்பு என போராட்டங்கள் தொடர் நிகழ்வாக உள்ளன. அசுரத்தனமாக மக்களை பாதிக்கும் இதுபோன்ற திட்டங்களை நியாயப்படுத்த வளர்ச்சி, தேச வளர்ச்சி எனும் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நமக்கு மின்சாரம் வேண்டாமா என்கின்றனர். நாட்டின் ஏழை மக்களான மீனவர்களையும் விவசாய கூலிகளையும் நிர்கதியாக நிற்க வைத்துவிட்டு தேச வளர்ச்சி என்று பேசுவது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்? தொழிலுக்கான முதலீடு வந்தால் நாட்டின் முதலீடு உயரும் என்கிறார்கள். இது எவ்வகையில் மக்களுக்கு பயனளிக்கிறது? இந்த வளர்ச்சியால் யாருக்கு பயன்? முதலீட்டாளர்கள் கொள்ளை லாபமடைய நீர், நிலம், மின்சாரம் அனைத்தும் இலவசமாகவோ குறைந்த விலையிலோ அரசு தருகிறது. நிலம் கையகப்படுத்துதலால் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு தொழிற்சாலையில் உரிய வேலைவாய்ப்பு வழங்கப்படுவதில்லை. தொழிற்சாலையை ஒட்டிய பகுதி மக்களுக்கு வேலை தருவதில்லை என்பதை எழுதப்படாத விதியாகவே பின்பற்றுகிறார்கள். புதிய தொழிற்சாலைகளில் தொழிலாளர் நல சட்டங்கள் அமலாக்கப்படுவதில்லை. எனவே உரிய கூலி, சமூக பாதுகாப்பான வேலை என்பது தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் இல்லை. ஆலையின் கழிவுகளை அருகில் உள்ள நீர்நிலையிலோ நிலத்திலோ தான் வெளியேற்றுகிறார்கள். அரசின் எந்த ஒரு சுற்றுச்சூழல் சட்டங்களையும் அவர்கள் மதிப்பதில்லை, அரசும் கண்டிப்பதில்லை. இப்படி அனைத்து வகையிலும் சுரண்டிவிட்டு லாபத்துடன் ஆலையை மூடிவிட்டு வெளியேறுகிறார்கள். இந்த அயோக்கியத்தனத்தை ஆளும் வர்க்க சார்புடையவர்கள் கண்டும் காணாதது போல் இருப்பது இயல்பு. ஆனால் இம்மக்களின் பிரதிநிதியாக செயல்பட வேண்டியவர்கள் வேடிக்கை பார்ப்பதும் கண்மூடித்தனமாக ஆமா நாட்டின் வளர்ச்சி முக்கியம் என பேசுவதும் யாருடைய வர்க்க நலனை பாதுகாக்க பயன்படும் என்பதே நம் முன் உள்ள கேள்வி. இப்படி முறை மீறி மேற்கொள்ளப்படும் திட்டங்களை வளர்ச்சி என்ற கண்கொண்டு பார்ப்பதால் முதலாளித்துவ அரசியல் கட்சிகள் மக்களை கைவிடுகிறார்கள். தமிழகத்தில் சமீப காலங்களில் இயற்கை வளங்களை அழிக்கும் திட்டங்களுக்கு எதிராக வலுவான மக்கள் போராட்டங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக கூடங்குளம், நெடுவாசல், கதிராமங்கலம், ஸ்டெர்லைட் ஆகியவற்றை சொல்லலாம். இந்த போராட்டங்கள் யாவும் தமிழகத்தின் பிரதான அரசியல் கட்சிகளின் நேரடி தலைமை இல்லாமலே மக்களே தங்களுக்கான போராட்டத்தை திரளாக சக்தியுடன் நடத்தியுள்ளார்கள். போராட்டம் உச்சத்தை எட்டிய பிறகே பிரதான அரசியல் கட்சிகள் களத்திற்கு சென்று ஆதரவு தந்துள்ளதை கண்கூடாக கண்டுள்ளோம். இந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அதனால் அப்பகுதி மக்கள் அடையக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்தும் கள அளவில் உள்ள யதார்த்த சூழ்நிலையை மக்களுக்காக செயல்படும் அரசியல் இயக்கங்கள் அறியவில்லை என்றே எண்ணம் தோன்றுகிறது. இதுவரையிலான வளர்ச்சி திட்டங்கள் மீனவ வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்துள்ளன. மேலே குறிப்பிட்ட திட்டங்களை அமல்படுத்தும் பட்சத்தில் கடற்கரை முழுக்க போர்க்களமாகும் சூழல் உள்ளது. எனவே வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் அது செயல்படும் விதம் குறித்தும் மீனவர்கள், விவசாயிகள், விவசாய கூலிகள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள் என்பது குறித்தும் சூழலியல் ரீதியாக வளர்ச்சி திட்டங்களின் நிலை என்ன என்ற அடிப்படையிலும் இனி வளர்ச்சி திட்டங்களை அணுக வேண்டும். அதற்கு ஏற்றவாறு மக்களுக்காக செயல்படும் அரசியல் இயக்கங்களின் செயல் திட்டத்திலும் மாற்றம் வேண்டும்.